ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஐந்தெழுத்துதான் பெருமானிடத்திலே சேர்க்கின்றது. ஒருவன் பட்டாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தோலாடை கட்டி இன்புறுகின்றான், ஒருவன் தங்க கிண்ணத்துல பால் பாயசம் சாப்பிட்டு இன்புறுகின்றான், இன்னொருவன் தகரடப்பால கஞ்சி சாப்பிட்டு இன்புறுகின்றான். ஒருத்திக்கு கலெக்டர் கணவர், இன்னொருத்திக்கு மரம் வெற்றவன் கணவர், இருந்தாலும் இன்பம் ஒன்று. அப்ப இதெல்லாம் வெளியில இருக்கிற இந்த கண்டிஷன்ஸுக்கும் பெருமானுடைய திருவடியை எழுதிக்கின்ற ஐந்தெழுத்துக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லு. எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து தான் பெருமானை அடைவிக்கும். அந்த அஞ்செழுத்தினை உபதேசம் செய்வதற்காக எவருக்கும் மெஞ்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி. இந்த கருத்துக்களை எல்லாம் சம்பந்த பெருமானுடைய பஞ்சாட்சர பதிகத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கிறார். நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகும் உலகுக்கெலாம். உலகு என்பது உயிர்கள் மாட்டு. உலகத்திலே ஜடப்பொருளும் உண்டு, அறிவுப்பொருளும் உண்டு. உலகுக்கெல்லாம் ஐந்தெழுத்து என்று சொன்னால் அது உயிர் பொருளை குறிக்கின்றது. அப்ப செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்னார். அந்த பதிகத்து பொருளை சேக்கடா பெருமான் சொல்லும் பொழுது, ஞான மெய் நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம். எல்லோருக்கும் ஞான மெய்நெறி என்பது நமச்சிவாய என்ற மந்திர சொல், அதுதான் எல்லோருக்கும் ஞான மெய்நெறி என்று குருநாதன் ஆகின்ற ஆளுடைய பிள்ளையார் அந்த ஐந்தெழுத்தினை எல்லோரையும் கூப்பிட்டு உபதேசித்தார். எல்லோருக்கும் அவர் உபதேசிக்கும் போது எல்லோரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள். ஒரு கை விரல்லாம் வெவ்வேறையா இருக்கு, ஐந்து விரலும் ஒன்று போல இல்லை. அப்ப அந்த உபதேசம் பெறுகின்ற எல்லோரும் ஒன்று போல தகுதி படைத்தவர் இல்லை. ஆனால் ஆளுநர் பிள்ளையாருடைய தகுதியினாலே எல்லோரும் ஒன்று போன்ற தகுதியினை பெற்றார்கள். இது எப்படின்னு கேட்டா, ஒரு கொத்தனார் இந்த செவத்தை கட்டியிருக்கிறார். இப்ப இந்த செவத்துக்குள்ள நமக்கு எத்தனை பாதிக்கல் இருக்கு, கால்கள் இருக்கு, முக்கால்கள் இருக்கு, முழுக்கல் இருக்குன்னு தெரியாது. அவர் முழுக்கல்லாவே கட்டியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. முழுக்கல், முக்கால்கல், கால்கல், அரைக்கல் எல்லாத்தையும் வச்சு கட்டிருக்கிறார். அந்த கற்களுக்கு தகுதி வெவ்வேறையா இருந்தாலும் கட்டி முடிச்ச போது நமக்கு வெளில ஒண்ணும் தெரியாது. அது போல குருநாதன் தன் தீட்சையினாலே நமக்கு எந்த ஒரு தகுதியின்மை உண்டோ அந்த தகுதியின்மையை தன் தகுதியை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவார், நிறைவு செய்து விடுவார். அதான் தீட்சையினுடைய சிறப்பு. தீட்சை ஏன் முக்கியம்? நாமளே புஸ்தத்தை பார்த்து படிச்சுக்கலாமே. நாமளே புஸ்தத்தை படிச்சு படிக்கிற விஷயம் இல்லை. ஒருவன் தன் தவத்தின் பயனை கருணையினாலே நமக்கு தருவதுதான் தீட்சை என்று பார்க்கின்றான். அவ்வாறு எல்லோருக்கும் ஆளுடைய பிள்ளையார் தன் தவத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த ஞான மெய்நெறியினை நமச்சிவாய மந்திரத்தினாலே உபதேசித்து பாசத்தினை மோசனம் செய்து பாசத்தினை அவர்களுக்கு விலக்கி அவர்கள் பாசமற்றவர்களாக பெருமானுடைய திருவடி பற்றினை பெற்றவர்களாக பெருமான் திருவுளை பெற்றார்கள். ஞான வீடு வீட்டினரினை அளித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த ஐந்தெழுத்தை உணர்த்த வேண்டி அவத்தொழில் அகற்றியாளும் சிவத்தை முன்னாக மாறி பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு உயிர் தன்னை அடைவதற்குத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். படைப்பு என்பது ஒரு கருணை செயல். படைக்கப்படாத நிலையிலே எந்த உயிரும் கடவுளை அறியாது. படைக்கப்பட்டால்தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு கடவுளை அடைவதற்கு. ஆனால் பூமியில விட்டவுடனேயே பெருமான் ஞானத்தை தருவதில்லை, ஒரு மறைப்பினை தருகின்றான். அம்மா வந்து குழந்தைய மறைச்சு மறைச்சு தான் வளர்க்குறா, அவ மருந்தை ஊற்றா சோத்தோடு கலந்து என்று பார்க்கின்றோம். அதே போல பெருமானுடைய மறைப்பாற்றல் இருக்கின்றது. அந்த மறைப்பாற்றல்னா பஞ்சாட்சரத்தில் இருக்கின்ற நகாரத்தினாலே சொல்லப்படுவது, திரோதை என்ற மறைப்பாற்றல் இருக்கின்றது. அப்ப மறைப்பாற்றலை முன்னாக ஒரு பஞ்சாட்சரம் இருக்கு, நமச்சிவாயன்னு இருக்கு. தீட்சையிலே பெருமான் என்ன செய்கின்றான், இந்த மறைப்பு உனக்கு போதும், இனி நாம் நம்மை உமக்கு வெளிப்படுத்துவோம் என்ற அருளினை முன்னிடுகின்றான். ஆகவே அவத்துழிலை அகற்றுகின்ற சிவத்தை முன்னாக வைத்து பெருமான் குருநாதன் நமக்கு அதனை ஓதி காட்டுகின்றார். சிவாயனம என்று ஓதி காட்டுகின்றார் என்று இந்த புராணம் சொல்லுது. அப்பொழுது அந்த உயிர் இதுவரையிலும் நமச்சிவாய என்று ஓதி வந்திருக்க வேண்டும். ஓதி வந்திருக்கிறதான்னு கேட்டால் திருவாசத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டால், நமச்சிவாய வாழ்கை என்று சிவபுராணம் பாடியிருக்கிறார். அது பாடியதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒருவன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை கைவிடலாகாது என்று நூல்கள் கூறுகின்றன. ஆகவே அந்த மந்திரத்தை கைவிடாமல் தனக்கு முதலிலே வழிகாட்டிய மந்திரத்தை முன்வைத்து பாடினார் என்று கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு வக்கீல் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி, நமச்சிவாய வாழ்க என்பது தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை ஒரு கைவிடலாகாதுன்னு இருக்கு, சட்டம் இருக்கு. ஐந்தெழுத்து உபதேசம் பெறுவதாக என்னுடைய குருநாதர் நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், உனக்கு காயத்ரி உபதேசம் ஆயிருக்கு, அதிலேயே ஐந்தெழுத்தினுடைய பலன் உனக்கு கிடைக்கும், இன்னொரு மந்திரம் எதற்குன்னு கேட்டார். அதாவது ஒருவனுக்கு அந்த மந்திரத்திலே பற்றிருக்கிறதான்னு ஆராய்ந்து பார்த்து பிறகுதான் குருநாதர் தருவார். இருந்தாலும் நான் அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் பஞ்சாட்சர உபதேசம் ஆறுது, எனக்கு ஆசையாக இருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பெற வேண்டும். வைதிகமான பாசுபத தீட்சையை முதலிலே பெற்றேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஏய் ஒரு மந்திரம் என்பது ஒரு மனைவி போலடா, ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன்னா ரெண்டு பொண்டாட்டியும் ஒழுங்காக காப்பாற்றணும், மூத்தாளை கண்கலங்க விடப்படாது, மூத்தாள்கிட்ட கெட்ட பேரை வாங்கப்படாது என்று சொன்னார். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. அப்போ நம்ம குருநாதருக்கு இளமையில் அந்த மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு என்பது திருவாசகத்தில் தெரியுது. நம்ம குருநாதர் ஒரு அந்தனர் மரபிலே தோன்றியவர். அந்தனர்களுக்கு உபநயனம் ஆகும் பொழுதே காயத்ரி மந்திரமும் உபதேசமாகும், பழங்காலத்தில் பஞ்சாட்சரமும் உபதேசமாகும். அது வேதத்தினுடைய சம்ஹிதா பாகத்திலே நமசிவாய மந்திரம் இருக்கின்ற காரணத்தினாலே நம்முதல் மந்திரம்தான் உபதேசமாகும், வைதிகமான மந்திரம் அதுதான் உபதேசம் பண்ணுவார்கள். அவ்வாறு உபதேசம் பண்ணின மந்திரத்தை கொண்டே சிவபூஜையும் செய்வார்கள். அதனால தான் நமசிவாய என்று உன் அடிபணியா பெயனாகிலும் பெருநெறி காட்டாய் என்று சொல்றார். பெருமானே நமசிவாய மந்திரத்தினாலே உன்னை நான் பூசிக்கவில்லைன்னு சொல்றார். பூசிக்கவில்லை என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், உன்னை நான் போதுமான அளவு பூசிக்கவில்லைன்னு பொருள், பூசிக்கவே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஐயா வீட்டுக்கு நம்ம வரோம், சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒழுங்காகவே நீங்கள் சாப்பிடலை, நான் உங்களை ஒழுங்காகவே கவனிக்கலை, உங்களுக்கு ஒழுங்காகவே சாப்பாடு போடலை, உங்களுக்கு நான் சாப்பாடே போடலைங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பாடே போடலைன்னு அர்த்தமா, நான் இன்னும் சாப்பிட்டுருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஏக்கம் நல்லா சாப்பிடலை. அதுபோல் பெருமானை பூசிக்கவில்லைன்னு சொன்னால் நம்ம குருநாதர் பெருமானை பூசிக்கலைன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது, பூசித்தது போதுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. அப்போ பூசையிலே பயன்படுவது நமச்சிவாய மந்திரம்தான். அந்த அதை கொண்டு நான் உன்னை ஒரு நாளைக்கு ஆறு வேளைகளிலும் பூசிக்க வேண்டும். அவ்வாறு பூசிக்கவில்லை. காலையில் பூசை பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன், மாலையில் நேரம் இருந்தால் பூசிப்பேன் இல்லைன்னா உறங்கிடுவேன் லேட் ஆச்சுன்னா. அப்படி நான் போதுமான அளவு உன்னை பூசிக்கவில்லை. அடியார்கள் எல்லாம் அறு பொழுது பூசித்திருக்கிறார்கள், முப்பொழுது பூசித்திருக்கிறார்கள், இருபொழுது பூசித்திருக்கிறார்கள், அப்படிலாம் உன்னை பூசிக்கவில்லை என்ற ஏக்கத்திலே நமசிவாய என்று உன்னடி பணியா பெயனாகினும் பெருநெறி காட்டாங்கிறார். ஆகவே திருவாசத்தின்படி நம்முடைய குருநாதருக்கு இளமையிலே திருப்புரந்துரைக்கு வருவதற்கு முன்பாக அவர் தகப்பனார் மூலமாக நமசிவாய மந்திரம் உபதேசிக்கப்பட்டிருக்கும், அதை கொண்டு அவர் சிவபூஜையும் செய்திருப்பார் என்று ஊகிக்கலாம். அதனால்தான் நமசிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறார். ஆறு இடங்களில் நமசிவாய மந்திரம் வருது. பொற்றியோம் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், பொற்றியோம் நமசிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோம் நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமசிவாய ஜய ஜய போற்றி போற்றி என்று வருது. நமசிவாய வாழ்கன்னு வருது, நமசிவாய என்று உன்னடிபணியா பெயன்னு வருது. இப்போ ஆறு இடத்துல வருது. இப்போ இளமையிலே அவர் கற்ற மந்திரம், அந்த மந்திரத்தினை சிவாய நம என்று மாற்றி உபதேசித்தார். ஏன்னா இரண்டாவது முறை அதை உபதேசிக்க வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே உபதேசம் ஆயிருக்கு என்று கடவுள் மாமுனிவர் கருதினார். கருதியதில் குற்றம் இல்லை. இப்போ ஒரு புராணம் ஒரு மாதிரி சொல்லுது, இன்னொரு புராணம் இன்னொரு மாதிரி சொல்லுது, மூன்றாவது புராணம் வேறு வகையாக சொல்லுது, நமக்கு நாலாவிதமாக தோணுது என்பதனால புராண ஆசிரியர்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் பாடினார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடவுள் அவங்களுக்கு எதை காட்டிருக்கிறாரோ அதை அவங்க பாடினாங்க, அது முக்கியம் இல்லை. அவர்கள் நம்ம குருநாதருடைய சரித்திரத்தில் டீட்டெயில்ஸ் இங்கே அங்கே வெவ்வேறு விதமாக இருக்கிறதுனால ஒரு புராணமானது குற்றம் உள்ளதாக ஆகிடாது. புராணத்தினுடைய கொள்கை என்ன, பெருமானிடத்திலே அன்பினை உண்டாக்கி பெருமான் திருடைய எய்துவிக்கின்ற சரியே கிரிய யோகம் ஞானம் என்ற மார்க்கத்தை காட்டணும், அதுதான் புராணத்திற்கு கொள்கை. அந்த கொள்கையை புராணம் நிறைவேற்றி விட்டால் ஃபேக்சுவல் டிஃபரன்சஸ் இருக்கே அது வந்து குற்றமாகாது. இவர் இப்படி சொல்கிறார் அவர் மாற்றி சொல்கிறாருங்கிறதுனால யார் கரெக்டுன்னு நம்ம மண்டே உடச்சிக்க வேண்டாம், ரெண்டுமே தப்பாக இருந்தும் மூணாவது ஒன்று கரெக்டாக இருக்கலாம். அதனால புராணம் குற்றம் உள்ளதாகாது. முன்பின்னாக கூறுவதாலும் புராணம் குற்றம் உள்ளதாக, புராணத்துக்கெல்லாம் ஹிஸ்டாரிக் சென்ஸ் கிடையாது. திருவிழா புராணமே மூணு புராணம் இருக்குது, ஒரு திருவிழாடலே முன்னாக சொல்கின்ற புராணம், இன்னொரு புராணம் அந்த திருவிழாடலே பின்னாக சொல்லும். அப்போ எது கரெக்டுன்னு நம்ம ஒன்று சண்டை போட்டுட்ருக்க வேண்டாம், ஒன்றன் பின் ஒன்று தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த முறையை மாற்றி கூறுவதனால ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும், எது கரெக்டுன்னு தேட வேண்டாம், அந்த கதை கரெக்ட் அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு விளையாடல் நிகழ்ந்திருக்கின்றது. புராணங்களுக்கு ஹிஸ்டாரிக் சென்ஸ் கிடையாது. அப்போ சிவாய நம என்று உபதேசித்த கடவுள் மாமுனிவர் கருதுவதற்கு என்ன காரணம்னா, நமச்சிவாய மந்திரம் ஏற்கனவே உபதேசிக்கப்பட்டிருக்குன்னு திருவாசலும் தெரியுது. அதை தவிர நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன் அப்படின்னு சொல்றார். நானா தவம் செய்தேன் என்று சொன்னால் தவம் செய்யவில்லை என்று பொருள் இல்லை, நான் செய்த தவம் போதுமானது இல்லை. பெருமானருக்கு பெருங்கருணையோடு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான், அதற்குரிய தகுதியை ஈட்டுகின்ற தவத்தை நான் செய்யவில்லை. என் தவம் சிறிது, பெருமான் கருணை பெரிது. நான் ஒரு ரூபா லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதில் எனக்கு 1 கோடி ரூபாய் விழுந்தது. அதுக்கு தான் அர்த்தம் நானேயோ தவம் செய்தேன், நான் செய்த தவம் போதாது. நான் அந்த 1 ரூபாய் கூட செல்லாத 1 ரூபாவை கொண்டு தான் வாங்கினேன் அந்த சீட்டை. அப்பொழுது இந்த தவத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை, அவனுக்கு தெரியும் இந்த 1 ரூபாய் செல்லாதுன்னு. இருந்தாலும் சீட்டு விற்கிறவன் பரவாயில்ல, நமக்கு 1 ரூபாய் நட்டமானா பரவாயில்லன்னு சீட்டை விற்றுட்டான் அறிந்தே என்று பார்க்கிறோம். அதுபோல நமக்கு லாட்டரி சீட்டு போல பெருமானுடைய அருள் கிடைக்கின்றது. அதிலே சிவாய நம என பெற்றேன் என்று சொன்னார். அதனை மனதிலே கொண்டு சிவாய நம என்ற மந்திரம் உபதேசமாயிற்று. அவத்தொழில் அகற்றியாலும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரு வடிவம் கொண்டார் தண்டமிழ் பாடும் அன்பர் செவிப்புலன் வழியே சிந்தையுறத் திருவாய் மலர்ந்தார். அவருடைய காது வழியாக மனமானது மலரும்படியாக சிவாயனம என்ற மந்திரத்தை இறைவன் உபதேசித்தான் என்பது பாட்டிற்கு பொருள். இப்போ நமக்கு 3 நிலைப்பாடுகளை 3 புராண ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சுந்தரலிங்க முனிவரை பழைய திருப்புரந்திரி புராணத்தில் குருந்த மரத்திரையில் எழுந்துள்ள குருநாதன் நமசிவாய மந்திரத்தை உபதேசித்தான். அதற்கு அவர் நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமசிவாயவே நான் அபின்றெத்துமே, நமசிவாயவே நன்னறி காட்டுமே அப்பர் பெருமான். கொல்வாரேனும் குணம்பெற நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயினின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமசிவாயவே. சம்பந்த பெருமான் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே நம்பி ஆரூர். அப்ப முன்னோர்கள் தேவாரம் பாடிய முன்னோர்கள் காட்டிய நெறி என்னன்னா நமசிவாய மந்திரமே வீடழித்து விடுங்கிற உறுதியான நெறியை காட்டியிருக்கிறார்கள். நமசிவாயங்கிற மந்திரத்தினுடைய இயல்பும் அதனுடைய செயலும் சிவாயனம என்ற மந்திரத்தினுடைய இயல்பிற்கும் செயலுக்கும் வேறுபாடு கொண்டதுங்கிற கருத்து அந்த காலத்தில் இல்லை. இந்த கருத்து மெய்கண்ட சாத்திரங்கள் உண்டான காலத்தில் தோன்றிய கருத்து, தேவார காலத்தில் கிடையாது, இதான் உண்மை. அதனாலையும் திருவாசகத்தில் பெரும்பான்மையாக இந்த மந்திரம் சொல்லப்படுவதாலேயும் ஒரே ஒரு இடத்துல தான் சிவாயனமங்கிற மந்திரம் வருது என்ற காரணத்தினாலேயும் ஒருவர் அதிகமாக எதை பயன்படுத்துவார், ஜபம் பண்ணி நாக்கில் அந்த மந்திரம் வரிவடிவம் பெற்றிருக்க வேண்டுமா, கூத்தனை நாத்தெழும்பு ஏற வாழ்த்தி என்று திருவாசத்தில் வருது. எவ்வளோ ஜபம் பண்ணணும்னா குருநாதர் எங்கே நாக்க நீட்டு, அம்மா குழந்தைய பார்த்து நாக்க நீட்டுன்னு கேட்குறேன். குருநாதனுக்கு ஒரு தாய், சீடன்பம் குழந்தை, அம்மா என்ன பண்ணுவா, இது கண்டதை தின்னுருக்குமோன்னு சந்தேகம், எங்க நாக்க நீட்டு அப்படின்னு கேட்பா. அதுபோல நாக்க நீட்டினா குருநாதன் பார்ப்பாரான் அதில் பஞ்சாட்சரம் இருக்கான்னு. ஜபம் பண்ணி நாக்கில் பஞ்சாட்சரம் எழுத்தாணி கொண்டு எழுதியது போல குருநாதன் கண்ணுக்கு தெரியணும். கூத்தன் என்றால் 5 எழுத்து, கூத்தனை நா தழும்பு ஏற வாழ்த்தி. ஒருவன் தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தானே அதிகமாக நினைப்பான். திருவாசத்தில் 6 இடத்திலே அதை நினைக்கிறார். ஒரு இடத்துல இப்போ எக்ஸப்ஷன் சிவாயனமங்கிற மந்திரம் வருது. இந்த கருத்துக்களை கொண்டு என்ன, இப்போ ஒரு இப்போ திருவாசகத்தில் நம்ம குருநாதருக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம் வேறொரு மந்திரமாக பல இடங்களில் தெரியுது, அதையே இவங்க வந்து கண்டுகொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஒருவர் நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்தார்னு சொல்கிறார், இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை உபதேசம்னு சொல்கிறாரு. அது ரெண்டும் ஏன் பொருந்தவில்லை என்பதை நான் சொல்கிறேன். நமச்சிவாய மந்திரத்தை உபதேசித்தாக கருதியவர் அது பலமுறை சொல்லப்பட்டிருப்பதனாலும், சிவாய என்பது சிவாயனம் என்பது ஒருமுறை சொல்லப்பட்டிருப்பதனாலும் ஒருமுறை சொல்லப்பட்டதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பலமுறை சொல்லப்பட்ட மந்திரத்தை உபதேச மந்திரமாக கொண்டார். சிவாயனம என்ற மந்திரத்தை உபதேசித்தாக கொண்டவர் என்ன பண்ணார், பலமுறை சொல்லப்பட்டதினாலேயே அது இளமையில் உபதேசிக்கப்பட்டது, இறைவன் அதை மாற்றி உபதேசித்தான் என்ற கருத்தை கொண்டார். ஒரே சிச்சுவேஷனையே ஆப்போசிட் இன்ஃபரன்ஸுக்கு பயன்படுத்துறார். சிச்சுவேஷன் ஒன்று தான், இன்ஃபரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இன்ஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு, அதனுடைய தாக்கம் வேறையாக இருக்கு. இளமையிலே உபதேசிக்கப்பட்ட நமச்சிவாய மந்திரத்தை மாறி சிவாயனம என பெற்றேன் என்பதை சிவாயனம என உபதேசிக்க பெற்றேன், அந்த மந்திரத்தை நான் பெற்றேன், அதற்குரிய தவத்தை செய்யவில்லை என்று கொண்டு இவர் மாற்றி அமைத்தார். ஆனால் திருவாசத்தில் உண்மையில எப்படி இருக்குன்னு கேட்டால், மந்திரங்களை உபதேசிப்பவர்கள் அந்த மந்திர நூல் என்ன சொல்லுது, மந்திரத்தை உபதேசிக்கின்ற குருநாதன் மந்திரத்திற்கு 3 விதமான தாரணைகளை நமக்கு உபதேசிப்பான். தாரணை என்றால் ஒரு மந்திரம் நம்மிட தங்கணும். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க, பெண்ணு 4 நாளில் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அது தீர்க்க சுமங்கலியாக புகுந்த வீட்டில் இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் இல்லையா. குருநாதன் கொடுக்குற மந்திரம் சீடன்ட்ட வாழணும், திரும்பி குருநாதன்ட்ட வந்துடக்கூடாது, கட்டி கொடுத்த பெண்ணை போல அவன்கிட்ட இருக்கணும். அதுக்கு தாரணைன்னு பேர், தங்குதல். அந்த சீடன்ட்ட தங்குவதற்கு மூன்று விதமா சொல்லி தருவார். இந்த பெண்ணை நீ ஜாக்கிரதையா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? முதல்ல வயிறு வாடாம ஒழுங்கா சோறு போடணும், அவளை பட்டினியும் போடக்கூடாது. அதே நேரத்தில் அவ நாலு இடத்துக்கு அழிச்சுன்னு போனோம், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். நாலு இடத்துக்கு அழிச்சுன்னு போகும்போது பளபளன்னு இருக்கிற மாதிரி அழிச்சுன்னு போகணும். வீட்டில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கும்போது அவங்க சாதாரணமா இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தா நான் படுக்கிற வந்துடுவேன், நீங்க வந்துடுவீங்க. இப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம வெளியில வந்துடலாம், நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பெண்கள் வீட்டில் இருப்பது போல வெளியில் வரமாட்டாங்க. கொஞ்சமாவது கண்ணுக்கு மையிட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு நல்ல புடவையாக கட்டிண்டு தலையெல்லாம் ஒழுங்காக வாரி முடிச்சுக்கிட்டு, புடவைக்கு மாச்சா பிளவுஸ் இருக்கணும், புடவைக்கு மாச்சா ஸ்லிப்பர்ஸ் இருக்கணும், கையில் கொடை கூட புடவைக்கு மாச்சா இருந்தால் பெட்டர். வீதியில் இறங்கணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ பலவிதமாகவும் நீங்கள் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுட்டு இருந்தால் தான் நல்லா சந்தோஷமாக வச்சுட்டு தான் இருக்கும். ஒரு மந்திரத்தை நாம் நன்றாக பேணுவதல் என்றால் சப்த தாரணை என்று ஒன்று. மந்திரத்தை மறக்காமல் இருக்கணும் முதல்ல அடிப்படை. சப்த தாரணைன்னா மந்திரத்தை உச்சரிப்பதற்குன்னு ஒரு வழி இருக்கு. நம்முடைய பெருமானுடைய மந்திரம் இருக்கின்றதே, அது சிவாய நமன் சொல்லுங்க, நம்ம சிவாயன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தீட்சை தரும்பொழுது அதுக்கு மேற்கொண்டு பிராசாத மந்திரங்கள் என்கின்ற பீஜங்கள் எல்லாம் கொடுத்து ஓங்காரத்தில் கொடுத்து அஞ்செழுத்துன்னு பேரே தவிர அதில் ஒரு எட்டு எழுத்து இருக்கும். அப்படி தான் உபதேசம் பண்ணுவாங்க. சொல்லும்போது அதனுடைய ஸ்வரம் உச்சரிப்பு ரெண்டும் முக்கியம். உங்களுக்கு அந்த பிராசாத மந்திரங்களோடு சொல்லித்தராங்க. சொல்லும்போது இந்த சிவசப்தம் வருது, அதனுடைய உச்சரிப்பு என்னென்னா தமிழில் சொல்கிற மாதிரி நமச்சிவாய அப்படின்னு சொல்லப்படாது. சிவ மந்திரம் இருக்கே அந்த பாம்போட ஹிஸ்ஸிங் சவுண்டு, பாம்பு மூச்சு விடும்போது எப்படி விடுது பாம்பு அப்படி மூச்சு. இந்த நீராவி என்ஜின், நீராவி வெளியில் போகும்போது எப்படி சத்தம் போடுது, அதுபோல் நம்ம பெருமானுடைய பெயரில் இருக்கிற அந்த உச்சரிப்பு என்பது சிவ என்பது அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு, அதை ஒழுங்காக உச்சரிக்கணும், சிவாய நமன்னு உச்சரிக்கணும். அதில் சுரமும் உண்டு. சுரம்னா தூக்கி சொல்வது, கீழ் இறக்கி சொல்வது. தூக்கி சொல்வதற்கு உதாத்தம்னு பேர், தூக்கி சொல்வது சுரித்தம்னு பேர், இறக்கி சொல்வதுக்கு அனுதாத்தம்னு பேர், தூக்குதலும் இறக்குதலும் இல்லாமல் சமமாக சொல்வதற்கு உதாத்தம்னு பேர். சிவாய நமஹா அப்படின்னு தான் மந்திரம் இருக்கு. சிவாய ஏ கீழே இறங்குது. ஏன் இறங்குதுன்னா இந்த உயிர் என்றைக்குமே பெருமான் திருவடியின் கீழ் இருந்து பழக வேண்டும். அதனால மந்திரம் என்ன சொல்லுது, சிவ அப்படிங்கிற சொல்லுக்கு கீழே ஏங்கிற சொல்ல சொல்லணும். நீங்கள் மந்திரத்தை சொல்லும்போது இதை சொல்லி தருவாங்க. தீட்சை தரும்போது எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு சேர்த்து தீட்சை கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, அது சிரமப்படும். ஆனால் ஒண்டிக்கு ஒண்டி தீட்சை கொடுக்கும்போது அந்த சப்தாதாரணையை சொல்லிக் கொடுப்பார்கள், எப்படி உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரங்களை சொல்லி. சிவாய நமஹ, நமஹ அப்படிங்கிற விசர்க்கம் இருக்கு, அந்த விசர்க்கத்தை ஹ அப்படின்னு சொல்லி முடிக்கணும். சிவாய நமஹ, முன்னாடி இருக்கிற அக்ஷரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அந்த உச்சரிப்பு, அந்த ஸ்வரம், இதோடு சொல்லி பழகுதல். எண்ணியபடி இதை சொல்ல வேண்டும். எண்ணுதல்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு கையில் எண்ணுறது, அல்லது ஜபமாலை கொண்டு எண்ணுதல். ஜபமாலை தந்த குருநாதா, எண்ணிக்கையோடு தான் ஜபம் பண்ண வேண்டும். இதுக்கு சப்த தாரணின்னு பேர். ஏன் எண்ணி ஜபம் பண்ண வேண்டும்னு கேட்டால், எண்ணாத ஜபம் பண்ண ஆரம்பித்தா நம் மனம் என்ன பண்ணும், எங்கேயோ நம்மளை அழிச்சுன்னு போயிடும். அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்காக எண்ணிக்கைங்கிறது ஒரு ஃபென்ஸு. நம்பர் இருக்கே, நம்பர் இஸ் டிவைன். கணக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்க, நம்ம ராமானுஜம் கடிந்த மேதை சொல்கிறார், நம்பர்லேயே வாழ்க்கையை போக்கினார். நம்பர் நெவர் டிசீவ்ஸ். அண்ணா தம்பி சொத்து ஒத்தனுக்கு ஒத்தம் ஏமாற்றலாம், மனைவி ஏமாற்றலாம், மக்கள் ஏமாற்றலாம், ஆனால் நம்பர் ஏமாற்றாது. நம்பர் இஸ் டிவைன். சாங்கியம் என்று பெயர். சங்கியம் என்றால் எண். வடமொழியிலே ஞான மார்க்கத்திற்கே சாங்கியம் என்று பெயர். சாங்கியம் என்றால் ஞானம். ஆல் நாலெட்ஜ் இஸ் இன் தி நம்பர் என்று கருதினார்கள். அப்போ எண்ணி ஜபம் பண்ணும்பொழுது நம்முடைய சிந்தனை கலையாதிருப்பதற்கு ஒரு பாதுகாவல். அப்பையும் கலையலாம், இட் இஸ் அ ஃபென்ஸ். இது சப்த தாரணை. அப்புறம் அர்த்த தாரணை. அர்த்த தாரணைன்னா ஒரு மந்திரத்திற்கு ஒரு கடவுள் பொருளாகின்றான். மந்திரத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அறிய வேண்டும். அப்பொழுது குருநாதன் என்ன செய்வான், மந்திரத்தை ஒரு தகுதியான சீடனுக்கு கொடுக்கும் பொழுது அதன் பொருளோடு சேர்ந்து கொடுப்பான். நம்முடைய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பெரியோர்கள் 108 பொருள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரவர் தகுதிக்கேற்ப இவருக்கு எது சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு பயன்படும் என்று சொல்லி அந்தந்த சீடனுக்கென்று குருநாதன் பிரத்யேகமாக இந்த மந்திரத்தின் பொருளாக இதை நீ பாவிக்க கடவாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அதனுடைய பொருளையும் சேர்த்து ஜபித்தல் என்பது அர்த்த தாரணை. தாரணைனா தாங்குதல், சப்தத்தை தாங்குதல் சப்த தாரணை, பொருளினை தாங்குதல் அர்த்த தாரணை. இப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல். அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே அந்த மந்திரத்தின் பொருளை உணர்ந்து விட வேண்டும். இந்த ஐந்தெழுத்தினுடைய மேலான பொருள் என்ன? சிவஞான பதத்தினுடைய உதாரண வெண்பாக்கள்ல மெய்கண்ட தேவரே ஒரு இடத்துல சொல்றார், உயிர் இறைவனுக்கு அடிமையாதலை அஞ்செழுத்தின் பொருளாக உணர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அஞ்செழுத்தின் பொருளை சொல்லிட்டார் அவர். அஞ்செழுத்தின் பொருள் என்பது என்ன? மீளா அடிமை உமைக்கே ஆளாய் இருப்பேன் என்பது அஞ்செழுத்தின் பொருள். சிவாய நமன் சொல்லும் போதே பெருமானே நான் உனக்கு அடிமை என்பதுதான் பொருள். அந்த உணர்ச்சியோடு அதனை உச்சரிக்க வேண்டும். அப்ப சப்த தாரணை செய்ய வேண்டும், அர்த்த தாரணை செய்ய வேண்டும். அடுத்தது ரூப தாரணை. ரூபம் என்றால் உருவம். இப்ப குருநா இப்ப பெருமானே இந்த மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது ஒரு வடிவத்தை பார்த்தால் என் மனமானது ஈடுபடும், ஆகவே அந்த கூத்தனுடைய வடிவத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று இந்த சீடன் கேட்டான் என்று சொன்னால் குருநாதர் என்ன பண்ணுவார்? இறைவனுடைய வடிவத்தை உபதேசிப்பார். அதுக்கு தியானம்னு பேர். ஒரு ஜபத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது தியான ஸ்லோகம்னு சொல்லி கொடுப்பாங்க. வைதிக சம்பிரதாயத்தில் நம்முதல் ஓதுகின்ற பஞ்சாட்சரத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பஞ்சவக்திரம் திரிநேத்திரம். பெருமான் சாந்தமாக இருக்கிறார், பத்மாசனத்திலே கால் மீது கால் மடக்கிப்பட்டு அமர்ந்திருக்கிறார், ஐந்து முகங்களோடு இருக்கிறார், பத்து திருக்கரங்களிலும் என்னென்ன ஆயுதங்களை தாங்கியிருக்கிறார், புலித்தோல் தாங்கியிருக்கிறார், தலையிலே அவருடைய ஜடாமகுடத்திலே பிறை சந்திரன் இருக்கின்றான். மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது இந்த உருவத்தை நினைத்து கொண்டே ஜபிக்கலாம். ரூபம் என்பது அந்த மந்திரத்துக்கு ஒரு பொருளும் கூட, இன்னொரு விதமான பொருள். அதுக்கு ரூப தாரணின்னு பேர். முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெந்நீரும் சுரிகுடலால் படிகொண்ட பாகமும் பாய் புலித்தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா. தியானம் தில்லை அம்பலக்கூத்தன் குறைகடலே சுண்ணவன் சந்தன சாந்தம்னு 11 பாட்டு பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் திருவதிகை வீரட்டானத்தில். அந்த 10 பாட்டையும் படிச்சிங்கன்னா தியானம், பெருமானுடைய தியானத்தை சொல்றார். 10 பாட்டையும் படிக்கும்போது தியானம் வந்துடுது. பெருமானை தியானித்தே ஆக வேண்டும், அப்பதான் மனம் ஒன்றுபடும். உலகத்திலே உவர்ப்பு ஏற்பட்டு பெருமானிடத்திலே உவப்பு ஏற்படணும். இங்கு வெறுப்பும் அங்கு விருப்பும் ஏற்படணும். இங்கு உவர்ப்பு ஏற்பட்டு அங்கு உவப்பு ஏற்படணும். இது சலிக்கணும், அது பிடிக்கணும். இதுல டிஸ்டேஸ்ட் உண்டாகி அதுல டேஸ்ட் உண்டாகணும். அப்பொழுது பெருமானை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தரிசனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த தேவார பதிகங்கள்லாம் பயன்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்ப பெருமானோ ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றும் இலான். அப்ப ஒரு சீடனுடைய தகுதியை பார்த்து குருநாதர் பெருமானுடைய வடிவத்தை அந்த மந்திரத்திற்கு ரூபமாக தியானம் பண்றதுக்கு உபதேசித்துருவார். ஆனால் சீடனுக்கு மிக உயர்ந்த தகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய குருநாதரை போல தகுதி வாய்ந்த சீடனே கிடையாது. கடவுள் நேரடியாக வந்து உபதேசிக்கிறாருன்னா எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும்? நேரடியாக உபதேசிக்கின்ற கடவுள் கூட பிரம்மாவினுடைய மனதிலிருந்து தோன்றிய சனக்கர் முதலிய 4 முனிவரர்களுக்கும் அவர்கள் கேட்ட பின் உபதேசித்தார். ஆனால் நம்முடைய குருநாதர் கேட்காமலேயே உபதேசிக்கிறாருன்னா நாம ஆசைப்பட்டு கடவுள் அருள் செய்வதுங்கிறது வேற, கடவுளுக்கே நம் மீது ஆசை அப்படி அருள் செய்கிறாருன்னா. ஒரு அரசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று குரத்தி விரும்பலாம், அது நடக்காது. ஆனால் குரத்தியை கைப்பிடிக்க வேண்டும் ராஜா விரும்பிட்டாருன்னா நடந்துடும். கடவுள் விரும்பினால் மோட்சம். குரத்தி நாம உயிர், ராஜா கடவுள் நடராஜா. இப்ப கடவுளுக்கு ஆசை வந்துருச்சுன்னா அது நமக்கு பெரிய தகுதி இல்லையா? ஆகவே நம்முடைய குருநாதருடைய தகுதி மிக உயர்ந்தது. அப்பொழுது இந்த புராணத்தில் வருது, என்ன வருதுன்னா இந்த தீட்சை ஆன பிறகு ஆன்மநாதன் சொல்றார், தீட்சை ஆயிடுத்து பெருமானே நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். பெருமான் பிரியும் பொழுது என்னை நினைத்து வாழ்வாயாகன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டார். என்னை நினைந்து வாழ்வாயாக. அப்பொழுது இந்த மந்திரத்தின் பொருளாக குருநாதனையே நினைந்து வாழ்கின்றார். அப்ப மந்திரத்தினுடைய தியானம் என்னன்னா குருநாதனே. எந்த வடிவத்திலே குருந்த மரத்தின் கீழே பெருமான் ஆட்கொண்டானோ அந்த குருநாதனுடைய வடிவமே மந்திரத்தின் பொருள் என்பது திருவாசத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னா, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்பதனால நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் என்பது ஓங்காரம். மந்திரத்தை உபதேசிப்பவர்கள் மந்திரத்தின் பொருளையும் உபதேசிப்பார்கள் என்ற சட்டப்படி, தையலார் மயலிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யுநெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று பாடியிருப்பதனால உட்பொருளோடு ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்றதுனால உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம். என்ன அர்த்த தாரணை வேணும். ரூபதாரணையாக ஓங்காரத்தின் பொருளாக குருநாதனே காட்சி தருகின்றான் என்பதனால உபதேசிக்கப்பட்டதும் ஓங்காரம் தான். ஓங்காரத்தை உச்சரிக்கும் பொழுது உள்ளத்திலே குருநாதன் தெரிகின்றான். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாகின்ற மெய்யா. அப்புறம் தனக்கு குருநாதன் உபதேசித்த மந்திரம் என்பது மிக நுண்ணிய மந்திரம்னு சொல்றார். வெரி சட்டில், மந்திரங்களுக்குள்ளேயே மிக சுருங்கிய மந்திரம் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி ஆகின்ற ஓங்காரம். என்ன சொல்றார்? நீக்கி முன்னனை தன்னொடும் நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து. நுண்ணிய ரொம்பவும் சுருங்கிய சட்டில், நொடியன என்றால் நொடிப்பதை போன்ற, நொடிக்கின்ற அளவு தான் ஆகும் அது உச்சரிப்பதற்கு, என்று நொடிப்பதை போன்ற ஓமின்பதை உச்சரிக்க வேண்டும். நொடியன சொல் செய்து, ஆனால் அது ஒரு பதம், ஓரெழுத்து ஒரு மொழி என்று திருமந்தத்தில் வருது. ஓங்காரம் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி திருமந்தத்தில் இருக்கு. அது ஒரு எழுத்து ஆனால் அதுவே ஒரு சொல். அப்ப இதையெல்லாம் பார்க்க, இந்த அகச்சான்றுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு அவருடைய குருநாதர் ஓங்காரத்தை உபதேசித்தார் என்பது ஐயமில்லாமல் தெரியுது. இன்னொரு சம்பிரதாயம் மரபு என்னன்னு கேட்டா, கடவுள் இல்லறத்தார்களுக்கு தனித்த ஓங்காரத்தை உபதேசிப்பதில்லை. கடவுளோ அல்லது குருநாதனோ நமக்கெல்லாம் ஓங்காரத்தை உபதேசித்தார்கள். நாம இல்லறத்தில் இருக்கிறோம், நமக்கு இன்னொரு மந்திரத்தோடு சேர்த்து புணர்த்தித்தான் ஓங்காரத்தை உபதேசிப்பார்கள். சிவாய நம அல்லது நம சிவாய என்ற மந்திரங்களோடு சேர்த்து ஓங்காரத்தை உபதேசிப்பார்களே தவிர ஓங்காரத்தை தனியாக உபதேசிக்க மாட்டார்கள். அதை மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதை யாருக்கு தனியாக கொடுக்கலாம் என்று கேட்டால், துறவிகளுக்கு மட்டும்தான் தனித்த பிரணவத்தை உபதேசிக்கலாம் இருக்கு. நம்முடைய குருநாதர் யார், அவர் இல்லறத்தாரா துறவியா அப்படின்னு கேட்டா, பெருமான் அவருக்கு தீட்சை அளிப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாலும் தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு, கல்யாணம் ஆனப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதே போல ரிஷி மூல நதி மூலத்தை பத்தி கவலை கிடையாது. பெருமான் ஆட்கொண்ட பொழுது இல்லறத்தாரை ஆட்கொள்வதை போல ஆட்கொள்ளல, தாயும் தந்தையும் கூட மறக்கடிச்சு ஆட்கொண்டான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இப்ப நமக்கெல்லாம் நம்முடைய குருநாதர் தீட்சை கொடுக்கும் போது அப்படி துறவு கொடுக்கல, துறவு தராமல் தீட்சை கொடுக்கிறார். தீட்சை கொடுத்த பிறகு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாருனா தீட்சை வாங்கிக்கவே நம்ம போக மாட்டோம். நீங்களாம் இன்னைக்கு தீட்சை வாங்கிக்கிறீங்க, இனிமே நீங்க வீட்டு பக்கமே போகக்கூடாது, ரோட்டிலேயே கொடுத்துட பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டா நம்ம தீட்சை வாங்கி போமா? நாம என்ன, பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் வாங்கிக்க மாட்டார்கள். இதனால இது ஆபத்தா இருக்கு, முதலுக்கே மோசமா இருக்கும் போல இருக்கு. தீட்சையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனா குருநாதனுக்கு கிடைத்த தீட்சை அப்படி இல்லை. அந்த தீட்சையின் பயணம் அடுத்த பாட்டிலே சொல்றார், எந்த என் தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பினான்.